அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்கிற வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதர சகரி அப்புணன் அவர்கள் வழங்கும் 13வது வேத பாடம், சாத்தான் எப்படி சாத்தானாய் மாறினான். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு தீமையினுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த அண்ட சராசரத்தில் தீமை எப்படி உள்ளே நுழைந்தது? இந்த அண்ட சராசரத்திலே தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் தீமையே உள்ளே பிரவேசித்திருந்திருக்காது. அவர் உண்டாக்கின சிருஷ்டிகளுக்கு அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் தீமை பிரவேசித்திருந்திருக்காது. உதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய கோள்கள், மரங்கள், இவைகள் எல்லாம் அவர்களால் தீமை செய்வதற்குரிய திறமை அவர்களுக்கு இல்லை, அவைகளுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்திலே அந்த கோள்களுக்கு உண்மையான காரியங்களையும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு ஒழுக்கமான சுபாவமும் தெரிந்து கொள்வதற்கு அதற்கு திறமைகள் இல்லை. தேவன் இந்த அந்த சராசரத்தை முழுவதுமாக சிருஷ்டிக்கப்பட்ட சகல வஸ்துக்களையும் சுயாதீன சித்தத்தை கொடுக்காமல் உண்டாக்கியிருந்தால் அதிலே நன்மையும் இருந்திருக்காது, தீமையும் இருந்திருக்காது. அது மிகவும் அது சலிப்படையக்கூடியதா இருந்திருக்கும். கற்பனை செய்து பாருங்கள், இந்த அண்ட சராசரத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அநேக கோள்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூரிய கோள்களைப் போல எவ்வளவு கோள்கள் இருக்கிறது, அவ்வளவு எப்படி இருந்திருக்கும்? அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கோடீஸ்வரன், அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது, ஆனால் பிள்ளைகள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, எல்லா வேலைகளையும் மிஷின்களை செய்கிறது, இயந்திரங்களை செல்கிறது, அது அவருக்கு வாழ்க்கையை போரடிக்கும். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே அவர் சிருஷ்டிகளை அவர்களுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்து உண்டாக்கினார். முதல் மனிதனையும் மனுஷியும் ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் மில்லியன் கணக்கான தூதர்களை அப்படி உண்டாக்கியிருக்கிறார். மனிதனையும் மனுஷியும், அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் அவர்கள் தூதர்களை காட்டில் மேன்மையானவர்களாக இருக்கிறார்கள். எந்த விதத்தில் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் பெற்றிருக்கிறார்கள். அது அவருடைய சுபாவத்தையும் அவருடைய சாயலையும் பிரதிபலிக்கக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு தூதர்களை குறித்து அநேக காரியங்களை நமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு இந்த சுயாதீன சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று காரியத்தை தெரிவு செய்ய முடியும், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கென்று பணியாளர்களை உண்டாக்கியிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்க கொடுக்க அவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். அந்த தூதர்களிலே ஒருவன், நமக்கு அவனுடைய பெயர் தெரியாது, அவனுடைய பெயரானது தெளிவாய் வேதத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் பொதுவாக லூசிபர் என்று அழைக்கப்படுகிறது. அது ஒருவேளை அவன் பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசமானவனாக இருந்தபடினாலே அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவனுடைய நாம் பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் தான் தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். அவன் தான் தூதர்கள் எல்லாம் அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய விஷயத்தில் வழி நடத்துகிறவனா இருந்தான். மிக சீக்கிரமாக அவன் என்ன தீர்மானித்தான் என்றால், ஜனங்கள் தன்னையும் வணங்க வேண்டும் என்று விரும்பினான். தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் எடுக்க விரும்பினான். அவன் தான் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அண்டசரஸ்தில் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துகளிலே மேன்மையான இடத்தில் இருந்தவன், தேவதூதர்களை ஆராதனையிலே நடத்துகிறவன். ஆனால் அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீன சித்தம் இருந்தது. அவன் கீழ்ப்படிவதற்கும் கீழ்ப்படியாமைக்கும் தெரிவு செய்யலாம். அவன் அபாரமாக வரம் பெற்றவனாக இருந்தான். தேவன் அவனுக்கு பலவிதமான திறமைகளையும் வரங்களையும் கொடுத்திருந்தார். மனிதருக்கு இருக்கக்கூடிய கர்வங்களை காட்டிலும் மேலும் அதிகமான வரங்களை கொடுத்திருந்தார். வீழ்ச்சியடைந்த மனிதன் தான், அவனுக்கே இவ்வளவு வரங்கள் இருக்கிறது. இது அவனை பெருமையாக்கியது. அவன் தன்னுடைய ஞானத்தினாலே, அவனுடைய புத்தி கூர்மையினாலே, தன்னுடைய அழகினாலே, அவனுடைய ஸ்தானத்தினாலே அவன் பெருமை அடைந்து விட்டான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28 அதிகாரத்திலே நான் அவனை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் பிசாசை குறித்து நாம் எதையும் வாசிப்பதில்லை. திடீரென்று ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் திடீரென்று தோன்றுகிறான். அவன் தோன்றி ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கிறான். ஆனால் ஒன்றுமில்லாமலிருந்து அவன் திடீரென்று வரவில்லை. அவன் வெளியரங்கமாக வெளிப்படையாய் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தான் அவன் உண்டாக்கினார். தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தான் நித்திய நித்தியமாக இருந்தார்கள். ஆனால் இந்த தூதன் உண்டாக்கப்பட்டவன், தூதர்களின் தலைவன். அவனுடைய வீழ்ச்சி ஆதியாகமம் முதல் ஒரு சில அதிகாரங்களில் அது விளக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் வேதமானது மனிதனுடைய சரித்திரத்தை விளக்குவதற்காக தான் கொடுக்கப்பட்டதை அல்லாமல் மற்றவருடைய சரித்திரத்தை குறித்து சொல்வதற்கல்ல. ஆகவே தான் மனிதனுடைய சரித்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவன் பின்னர் தீர்க்கதரிசன மூலமாக இந்த சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார், இந்த சரித்திரத்தை வெளிப்படுத்தினார். அதாவது தூதன் எப்படி பிசாசாய் மாறினான் என்பதை நாம் எசேக்கியேல் 28 நான் வாசிக்கிறோம், ஏசாயா 14 வாசிக்கிறோம். கிறிஸ்துவா இருக்கிறவர்கள் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வாசித்திருந்திருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் சில காரியங்களை நமக்காக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த பூர்ணமான தூதன் எப்படி பிசாசாய் மாறினான், எசேக்கியேல் 28 நாம் இங்கே வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் தீரு ராஜாவுக்கு பேசுகிறார், 12 இது உண்மையாலுமே பிசாசு தான். அவன் இந்த மனுஷ ராஜாவினுடைய உள்ளத்திலே அவன் இருந்தான். எப்படி பிசாசு பிடித்தோடத்திலே நாம் பேசுவோமோ அதே போல தேவன் அந்த அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசினிடத்திலே பேசுகிறார். ஆகவே இந்த ராஜாவுடைய தீரு ராஜாவுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிசாசு அந்த பிசாசினிடத்திலே பேசுகிறார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருக்கிறாய், நீ பூர்ணமானா இருக்கிறாய் என்று சொல்கிறார். நீ ஞானத்தால் நிறைந்தவன், அழகுள்ளவன், பூர்ண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டத்தில் இருந்தவன். வேறு யாரும் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததில்லை, இந்த ராஜா ஏதேன் தோட்டத்தில் இல்லை. ஆகவே அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஆவியை குறித்து தான் தேவன் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த தூதன் அவன் ஆதியிலே அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். நாம் ஆதியாமத்திலே வாசிக்க 3 வாசிக்கக்கூடிய ஏதேன் தோட்டம் அல்ல, ஆனால் அதுக்கு முந்தைய காலத்தில் இருந்ததான ஆதாம் ஏதேன் தோட்டம். அதை ஆதியாகவும் 1:1 வாசிக்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். தேவன் எதெல்லாம் உண்டாக்குகிறாரோ அது எப்பொழுதுமே பூர்ணமாகவே இருக்கும். தேவன் எதையும் அவர் படிப்படியாக உண்டாக்குகிறார் அல்ல. சில ஜனங்கள் அப்படி பரிணாம கொள்கையை போதிக்கிறார்கள். தேவன் முதலாவது மனிதனை படிப்படியாக உண்டாக்கினார், முதலாவதாக விலங்காய் உண்டாக்கினார், அதற்கு பிறகு அவன் மனிதனாய் மாறன் என்று சொல்கிறார்கள். அது ஒரு கூப்பை. அதே சமயத்தில் சில ஜனங்கள் தேவன் இந்த பூமியையும் படிப்படியாக உண்டாக்கினார் என்று சொல்கிறார்கள். ஆதியாகமம் 1:2 முதலாவது பூமியானது வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது, அதற்கு பிறகு அழகாக்கினார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. ஏனென்றால் அந்த மீதியுள்ள அந்த அதிகாரத்திலே மீதியுள்ள காரியங்களிலே நாம் வாசிக்கிறோம் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் முதல் வசனத்திலே அது சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். 2 ஆதியாகமம் 1:3 பூமி இப்படி மாறியது என்று சொல்கிறார். ஆகவேதான் நான் அதை விளங்கிக் கொள்கிறேன், அது வெறுமையாக இருளாக ஒரு உருவமற்றதாய் மாறிவிட்டது. அந்த 2 இடையிலே ஒன்று நடந்தது, அதுதான் பிசாசினுடைய வீழ்ச்சி. அதை அந்த ஆதியாகமம் 1:1 ஒரு ஏதேன் இருந்தது, அது மீண்டுமாய் அது உண்டாக்கப்பட்டிருக்கலாம் ஆதாம் வாழ்மொழியாக. நாம் அதை 2:3 ஆதிகாமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆதியிலே இருந்ததான அந்த ஏதேன் தேவனுடைய தோட்டமானது, அந்த தோட்டத்திலே இந்த அழகான ஒரு தூதன் இருக்கிறான். அவன் தூதனுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான், ஞானத்திலே பூர்ணமானா இருந்தான், அழகிலே பூர்ணமாக இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். 11 வாசிக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் என்று சொல்கிறார். அவன் குற்றமற்றவனாக இருந்தான். எசேக்கியேல் 28:15 வாசிக்கிறோம், அவனிடத்திலே எந்த குறையும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அநியாயம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் என்று வாசிக்கிறோம். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனிடத்திலே அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் அவன் வழிகளிலே குறையற்றவனாக இருந்தான். அவன் பாவம் செய்தான், அவன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவனுடைய பாவத்திற்கு காரணமும் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயமானது மேட்டிமையானது, அவன் பெருமையுள்ளவனாய் மாறினான் அவனுடைய அழகினாலே, அவனுடைய ஞானத்தினாலே. ஆகவே நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், முதல் பாவம் அது தன்னுடைய அசிங்கமான தலையை இந்த அழகான தேவன் உண்டாக்கின அண்ட சராசத்திலே தலையை தூக்கியது. அதுதான் பெருமை. பெருமைதான் எல்லா மற்ற பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது. இதுதான் முதல் பாவம். பாவமே பாவம் என்று அந்த நாட்டில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. நீங்கள் எங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேர்வு செய்வதற்கு சுயாதீன சித்தத்தை கொடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் அந்த நபர் பெருமையாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வேறு எந்த ஒரு குற்றத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது, சுயாதீனத்தை கொடுக்கும் பொழுது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம். அவனுடைய ஞானத்தினாலே அவன் பெருமை அடைந்தான், தன் அழகினாலே பெருமை அடைந்தான். நான் மிக முக்கியமான நபர் என்று எண்ணினான், தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினான். ஆம், உண்மையான முக்கியமானவன் தான். ஆனால் அவன் தேவனை காட்டிலும், தேவன் அவனை எந்த அளவுக்கு உண்டாக்கியிருக்கிறோ அதை காட்டிலும் முக்கியமானவன் என்று உணர ஆரம்பித்தான். தேவன் அவனை கீழே தள்ளினார். வேதத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, இந்த சாத்தானை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வாச பகுதி இருக்கிறது. ஏசாயா 14 அதிகாரம் நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே நபர், மற்ற விளக்கங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசிக்கலாம். 12 வசனத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறான். ஏசியா 14:12 வசனம், பிரகாசிக்கிறவனன். இந்த வசனத்திலே, இந்த வசனத்திலிருந்து தான் லூசிபர் என்ற வார்த்தை வருகிறது. அது ஒருவேளை அது லத்தீன் மொழியில உள்ள வார்த்தையா இருக்கலாம். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், விடிவெள்ளியின் நட்சத்திரம், மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம். நீ ஜாதிகளை பலவீனப்படுத்தினாய், நீ திரளே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னாய். இந்த லூசிபர், இந்த பிரகாசிக்கிற நட்சத்திரம், தூதருடைய தலைவன், இதைத்தான் தன்னுடைய இருதயத்தில் சொன்னான். நான் என்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களை மேலாக உயர்த்துவேன், நான் தேவ பர்வதத்திலே அங்கே உட்கார்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். 14 வசனத்திலே சொல்லுகிறார், அவன் தேவனைப் போலவே மாற வேண்டும் என்று விரும்பினான், அந்த ஆராதனை கூட்டத்தில் உட்காரும் என்று சொன்னான். அவன் தேவனை காட்டில் மேலாக தன்னை உயர்த்த விரும்பினான், ஆகவே தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். கடைசியாக அவன் நரகத்திலே தான் போய் முடிவடைகிறான். இப்படிதான் பாவம் வந்தது. ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, தனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே மன நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. தேவன் அவனை சுற்றிலும் ஒரு எல்லையை வரைந்திருந்தார். அவன் அந்த எல்லைக்கு வெளியே போக விரும்பினான். அவன் மன நிறைவற்றவனாய் இருந்தான். அவனுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுக்கு இன்னும் அதிகமாய் ஒன்றை விரும்பினான். அவன் தன்னுடைய ஞானத்தை குறித்து பெருமை அடைந்தான், அவனை அழகை குறித்து பெருமை அடைந்தான்.
Lifted up his heart and he fell.
அது தன்னுடைய இருதயத்தை மேட்டுமையானது. அவன் விழுந்து பிசாசை போல பிசாசாய் மாறினான். நாம் இங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பெருமையானது ஒரு தூதனை ஒரு பிசாசாய் ஒரு இமைப்பொழுதிலே மாற்றிவிட முடியும். அதிகமான நேரம் எடுக்கவில்லை, ஒரு இமைப்பொழுதிலே அவன் பிசாசாய் மாறினான். அது பெருமையினாலே வந்தது. ஆகவே இதை நாம் பார்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், பெருமையானது இன்றைக்கும் கூட ஒரு மனிதனை அதே விதத்தில் அழித்துவிட முடியும். நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், மன நிறைவற்ற ஒரு நிலைமை, அதிருப்தி. அவன் சந்தோஷமற்றவனாய் மாறினான். தேவன் தனக்கென்று வரைந்திருக்கக்கூடிய அந்த எல்லையிலே, தேவன் உண்மையாலுமே சொல்ல போனால் பெரிய ஒரு எல்லையை வரைந்திருந்தான் என்று சொன்னால், எல்லா தூதர்களும் அவனுக்கு கீழே அடங்கியிருந்தார்கள். அவன் தான் தூதர்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்தான். அவன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் சிருஷ்டிகளுக்கும் மேலானவனாய் இருந்தான், உயர்ந்திருந்தான். ஒரு மனிதனுக்கு இதை காட்டிலும் என்ன அதிகமாக வேண்டும்? ஒரு பிசாசுக்கு அதே காட்டிலும் அதிகம் என்னமாய் வேண்டும்? அவனுக்கு ஸ்தானம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது. இதை காட்டிலும் அதிகமாக ஒரு தூதனுக்கு என்ன வேண்டும்? ஆனால் அதில் திருப்தி இல்லை. ஆகவே தேவன் கொடுத்த அபாரமான காரியங்களிலே கூட அவனுக்கு மன நிறைவு இல்லை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் என்றால், இந்த மன நிறைவற்ற நிலைமை, அது ஒரு அருமையான தூதனை ஒரு பிசாசாய் ஒரு இமைப்பொழுதிலே மாற்ற முடியும். பெருமை அல்லது திருப்தியற்ற நிலை, தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே திருப்தி இல்லை. ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம், இந்த இரண்டு குறிப்பிட்ட பாவங்களுடைய ஆபத்து என்னவென்றால், அதாவது மன நிறைவற்ற நிலைமை, இப்படிப்பட்ட மக்களை நாம் பூமி முழுவதுமாய் பார்க்கிறோம். அதிருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணத்திலே அவர்களுக்கு திருப்தி இல்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழகு தோற்றத்திலே திருப்தி இல்லை, அவர்களை வீட்டிலே அவர்களுக்கு மன நிறைவில்லை, மனைவியிலே மன நிறைவில்லை, புருஷனிடத்திலே மன நிறைவில்லை, அல்லது கொடுத்த வேலையிலே. இந்த உலகமானது மன நிறைவற்ற மக்களினாலே நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவ்வளவு பரிதாபமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிசாசனுடைய சுபாவமானதை நம் உலகத்திலே பறந்து காணப்படுகிறது. தேவன் எவ்வளவு விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனாலும் அவர்கள் சந்தோஷமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்திலே அவர்களுக்கு மன நிறைவில்லை. இதுதான் தூதர்களை பிசாசுகளாய் மாற்றுகிறது. இதே காரியம் தான் ஒரு நல்ல மனிதர்களையும் பிசாசாய் மாற்றுகிறது. ஆகவே பெருமையும் மன நிறைவற்ற நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த அருமையான அழகான தூதனை அழித்தது, உங்களையும் அழித்துவிடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய சிங்காசனம் மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்னார், நான் உன்னை கீழே தள்ளுவேன் என்று சொன்னார். இதை நாம் புதிய ஏற்பாட்டிலையும் நாம் கண்டுபிடிக்கிறோம். அது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது, விதியாக இருக்கிறது. தேவன் தாழ்மையுள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார், பெருமையுள்ளவர்களை கீழே தள்ளுகிறார், தங்களை உயர்த்துகிறவர்களை கீழே தள்ளுகிறார். அதனுடைய முதல் உதாரணம் என்னவென்றால், லூசிபர் தூதருடைய தலைவனாக இருந்தவன் தேவ சர்வ வல்லமுள்ள தேவனால் கீழே தள்ளப்பட்டான். என்றால் அவன் பெருமையானவனாய் மாறினான், மன திருப்தி இல்லாதவனாய் இருந்தான்.
The opposite of this is what we see.
அதனுடைய நேர் எதிர் என்னவென்றால் அதை நாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் பாவம் பெருமையினாலே வந்தது, மன நிறைவற்ற நிலையும், ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து தேவனை காட்டில் மேலாக உயர்த்தும் பொழுது தேவன் அவனை கீழே தள்ளினார். ஆகவே பாவம் பெருமையினாலே வந்தது. ரட்சிப்பு இந்த நேர் எதிரான ஒரு குணாதிசயம் தாழ்மையினாலே வருகிறது. இங்கே ஒரு தூதன் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து தேவனுடைய சிங்காசனம் மேலாக தன்னை உயர்த்த விரும்புகிறான். இப்படித்தான் பாவம் வந்தது. ரட்சிப்பு எப்படி வந்தது என்று சொன்னால், தேவனாக இருந்தவர், நித்திய நித்தியமாக தேவனாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் அந்த ஸ்தானத்தை, தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை விட்டு விட்டு அவர் அந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். தம்முடைய தேவன் தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பயன்படுத்தாதபடிக்கு அவர் ஒரு தாழ்மையான நபராய் வந்தார். தம்மை தம்மை தாழ்த்தினார். அவர் மனிதனாய் வந்தவர்களும் தம்மை தாழ்த்தினார். அவர் ஒரு வேலைக்காரனை போல அவர் மாறினார், அடிமை போல மாறினார், சீஷருடைய கால்களை கழுவினார். தேவன் அவரை மேலாக உயர்த்தினார், மிக மேன்மையான ஒரு இடத்திற்கு உயர்த்தினார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினாலே அல்ல, அவர் அந்த இடத்திற்கு உரிமையுள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அவர் மிகவும் தாழ்மையான இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே இங்கே நமக்கு இரண்டு ஆவிகள் இயங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சாத்தானுடைய ஆவி, அது எப்பொழுதுமே மேலே போக வேண்டும் என்று விரும்புகிறது, தேவன் கீழே தள்ளுகிறார். இன்னொரு ஆவி இயேசு கிறிஸ்துடைய ஆவி, அது எப்பொழுதுமே கீழே போக விரும்புகிறது, ஆனால் தேவன் அதை உயர்த்துகிறார். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்திலே இந்த இரண்டு ஆவிகளில் ஒரு ஆவினாலே செல்வாக்கு பெறுகிறான். கிறிஸ்தவமானது இந்த இரண்டு ஆவிகளில் ஒரு ஆவினாலே தாக்கப்பட்டவர்களாய் செல்வாக்கு செலுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆக கிறிஸ்தவன் என்று தன்னை அழைக்கிற ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்து போன வழியிலே தன்னையாய் தாழ்த்தி அவன் போகிறதில்லை. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி போனால், இந்த வழியில் நடந்தால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் இருப்பான். ஒவ்வொரு சபையும் ஒரு ஆவிக்குரிய சபையா இருக்கும். ஆனால் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இது மெய்யல்ல என்று. எல்லா பிரச்சனைகளும் என்று சொல்லும் பொழுது நான் எல்லா பிரச்சனைகளும் என்றுதான் பொருள்படுத்தி சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைகளும், ஒவ்வொரு குடும்பத்தில வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கு வந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு சபைக்கு வந்த பிரச்சனைகள், அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய மூலதனம் மூலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பெருமையில தான் இருக்கிறது. ஒருவனை தன் உயர்த்த விரும்புகிறானே, அதிருப்திலே திருத்த உயர்த்த விரும்புகிறானே, இதைத்தான் நாம் லூசிபருடைய கதையிலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவன் பிசாசாய் மாறினான். அவனுடைய பேர் என்னவே இருந்தாலும் சரி, அவன் பிசாசாய் மாறினான். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் இதையே நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஒரு எல்லையை வரைந்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே அவங்களுக்கு சொன்னார், இயற்கையுடைய எல்லா மரங்களுடைய கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே மரத்தின் கனி மட்டும் புசிக்க கூடாது. ஆகவே அது பெரிய ஒரு எல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும் அந்த எல்லையில இல்லை, அவ்வளவுதான். ஒரே ஒரு மரம் மட்டுமே அந்த எல்லைக்கு வெளியே இருந்தது. அது மிகவும் எளிது பாருங்கள். ஆனால் அந்த வட்டம் சிறிதா இருந்தால் தேவன் ஒரே ஒரு மரத்தை சுற்றிலும் வட்டம் வைத்து விட்டு, வட்டம் மறைந்து விட்டு, இதற்குள்ளே தான் நீ சாப்பிட வேண்டும், வேறு எந்த மரங்களையும் கனியும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார், அது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எவ்வளவோ எளிமையா இருந்தது. ஆயிரக்கணக்கான மரங்கள், அருமையான மரங்கள், அதனுடைய கனிகள் எல்லாம் இருந்தது. ஒரே ஒரு மரம் மட்டுமே அந்த எல்லைக்கு வெளியே இருந்தது. அந்த வட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சமும் இருந்தது, எல்லா மரங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு மரம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சமானது மரமானது அந்த வட்டத்துக்கு வெளியே இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு திருப்தி இல்லை. தேவன் தனக்கென்று வரைந்திருந்த அந்த எல்லைக்குள்ளாக இருப்பதற்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருப்தி இல்லை, மனநிறைவு இல்லை. இப்படித்தான் பாவம் வந்தது. அதே விஷம், அந்த தூதனை பிசாசாய் மாற்றிய அதே விஷம் தான் தேவன் உண்டாக்கின அழகான மனிதனை ஒரு இமைப்பொழுதே அவனை மனநிறைவற்றவனாய் மாற்றிவிட்டது. மனநிறைவற்றவனாய் மாற்றிவிட்ட அந்த காரியம்தான் மனிதனை மாற்றிவிட்டது. தேவன் அவனை சுற்றும் எவ்வளவு பெரிய வட்டத்தை வரைந்திருக்கிறார். உங்களை நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் என்று நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அதிருப்தி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பிசாசை போல குணாதிசையில் இருக்க போகிறீர்கள். நடக்கையிலே பிசாசை போல இருப்பீர்கள். நித்திய நித்தியமாக அவனோடு கூட தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள். நீங்கள் உங்களை எப்படி அழைத்துக் கொண்டாலும் சரி. இன்னொரு விஷயம் பெருமை. ஆதாமும் ஏவாளும் பெருமளவுகளா இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் தேவனையே அவமதிப்பதற்காக அவமதித்து அவரை விட்டு தப்பித்து விடலாம், விளைவுகளை சந்திக்காமல் தப்பி விடலாம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெருமளவுகளா இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அவர்கள் தேவனுக்கே தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள், நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு இருமாப்பல்லவா? ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு மகனை பார்த்து மகனை அதை செய்யாது என்று சொன்னால் அந்த மகன் திரும்பிவிட்டு சொல்கிறான், நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்கிறான். அது என்ன? அது பெருமை, அது இருமாப்பு, அகம்பாவம். இதைத்தான் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு செய்தார்கள். தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம். ஆனால் தேவனை பார்த்து, நீர் யார் என்று நாங்கள் எடுத்து சாப்பிட போகிறோம் என்று சொன்னார்கள். அந்த பெருமை, அந்த விஷம் மனிதனுக்குள்ளாக பிசாசினாலே செலுத்தப்பட்டது. ஆகவே தான் இந்த பெருமையினுடைய ஆவி எவ்வளவு தீமையா இருக்குது என்று நாம் உணர்கிறோம். பெருமையும் மன நிறைவற்ற நிலைமை, இதை நாம் அதிகாரத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய முரட்டத்தனம் என்று சொல்லலாம், முரட்டாட்டம் என்று சொல்லலாம். தேவனுக்கு தேவன் லூசிபர் மீது அதிகாரம் உள்ளவளாய் இருந்தார், ஆனால் அந்த அதிகாரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி பிசாசு சொன்னான், லூசிபர் சொன்னான். அதே போல ஆதாம் ஏவாளும் சொல்லுகிறார்கள், அந்த பாவமானது அதே பாவம் தான். ஏனென்றால் அந்த விஷம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ளாய் செலுத்தப்பட்ட அந்த ஊசியானது, அந்த விஷமானது பிசாசிலே இருந்த அந்த விஷம் அதிகாரத்துக்கு எதிராக திரும்புவது. ஆதாமும் ஏவாளும் தேவனை பார்த்து, உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று முரட்டாட்டம் பண்ணினார்கள். மனுஷ வர்க்கத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லா விதமான மூன்று பாவங்களையும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பெருமை, தங்களையே உயர்த்துகிறார்கள், மற்றவர்களுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறார்கள். அது இல்லாமல் அதிருப்தி, தங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த காரியங்களிலே மன நிறைவற்ற நிலைமை, குறை சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஏன் குறை சொல்லுதல் முறுமுறுப்பும் அவ்வளவு சிறிய ஒரு காரியமாக இருக்கிறது? ஏனென்று சொன்னால் அது லூசிபருடைய பாவமாகிய மன நிறைவற்ற நிலைமை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதிகாரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு விரோதமாய் போராடுவது, அடிமைகள் எஜமான்களுக்கு ஒரு வேலை செய்கிறவர்கள் எஜமான்களுக்கு விரோதமாய் போராடுவது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியம். என்றால் அவர்கள் பிசாசின விஷத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தங்களுடைய வாழ்க்கை அழிந்துவிடும் என்று அவர்கள் அறிய வேண்டும். ஆகவேதான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது மிகவும் சீரிய ஒரு பாவமாக இருக்கிறது. தன்னுடைய வகுப்பில் ஆசிரியர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் சீரிய ஒரு காரியம். அவன் வளர வளர தன்னுடைய வேலையில மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே இது ஒரு சீரிய ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இது மிக முக்கியம். இந்த ஒரு தூதனை பாவமாய் மாற்றின, தூதனை பிசாசாய் மாற்றின பாவங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் பெருமையும் அதிருப்தியும் முரட்டாட்டமும் அதிகாரத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய முரட்டாட்டம், இந்த மூன்று காரியங்கள். ஆகவே தான் இயேசு வந்தபொழுது அவர் இதற்கு நேர் எதிராக அவர் செய்தார். எப்பொழுதுமே அவர் தம்மை தாழ்த்தினார். தம்முடைய 33 ஆண்டுகள் பூமியில வாழ்ந்தபொழுது தம்மை தாழ்த்தினார். அவர் எப்பொழுதுமே அவர் மன நிறைவுள்ளவராய் இருந்தார். அவருக்கு தலைசாய்க்க இடமில்லாது இருந்தாலும் மன நிறைவுள்ளவராய் இருந்தார். 3.5 ஆண்டுகளிலே அவர் தலைசாய்க்க இடமில்லை, அவர் குறை சொல்லவே இல்லை. யோவான் 8 3 வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இயேசுவோ அவர் ஒளிவு வரையில் சென்று மரத்தடியிலே அவர் தூங்கினார். அவருக்கு எந்த குறையும் இல்லை. அவருக்கு தனக்கு தேவன் கொடுத்திருந்த வரம்புக்குட்பட்ட காரியங்களிலே திருப்தி உள்ளவராயிருந்தார். அவர் வீட்டில ஏழையா இருந்தார், அதிகாரத்தை கீழ்பட்டிருந்தார், எந்த குறையும் சொல்லவில்லை. லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வீட்டில இருந்த வரைக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படுகிறார். அவர்கள் பூர்ணமற்றவர்களாயிருந்தார், ஆனாலும் கீழ்ப்படைந்திருந்தார். ஆனால் லூசிபரோ பூர்ணமான தேவனுக்கே கீழ்ப்படிய முடியவில்லை. ஆனால் இயேசு இங்கே பூர்ணமற்ற பெற்றோர்களாகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தன்னை கீழ்ப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு குணாதிசயத்தையும் இந்த தீமைக்கும் நேர் எதிராக இயேசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபடினாலேதான் லட்சிப்பு நமக்கு வந்தது. நீங்கள் இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அவரை இந்த பகுதியில் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் உங்களுக்கு மன நிறைவு வேண்டும். தேவன் கொடுத்த காரியங்களிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரத்தை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற வழியானும். இதற்கு மாறுபட்ட எந்த வழியும் உங்களை பிசாசை போல மாற்றிவிடும். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.